பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் என்ற ஓமை. இப்போ நம்ம இந்த ஓமையை வந்து இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனிதன் இருந்தான், அங்கே அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள், உறவுகள். ஸோ இந்த உறவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி மாறுச்சு என்பதை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அப்பா மகன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை சூழலில் இருந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்னாச்சு, அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி அவர்கள் என்ன செய்தாங்க, பிரிந்து போனாங்க. அப்புறம் திரும்ப வருகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவுகள் உடைந்து போன நிலைக்கு மாறி அப்புறம் வருது. ஸோ நம்ம இந்த சம்பவத்திலேருந்து முதல்ல நம்ம எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், எதெல்லாம் உறவுகளுக்கு வந்து தடையை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் உறவுகளுக்கு இடையில் சில தடைகள் வரும். எதனால் வருதுன்னா, ஓவர் எஸ்டிமேட்டிங் த கிராவிட்டி ஆஃப் சின் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களுடைய பாவத்தை அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்ம மேற்கோள் காட்டி பேசும்போது உறவுகள் உடைகிறது. இப்போ மூத்த மகன் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை முழுவதுமே நல்லவனாக தான் இருந்தான். சின்ன வயசுலேருந்து அப்பா கூட இருக்கிறான், அவன் ஒரு நாளும் தவறான படிக்கலாம் போல. ஆனால் இளைய மகனை அவன் மேற்கோள் காட்டுகிறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பாவம் செஞ்சான், அவன் வந்து துன்மார்க்கமாக வாழ்ந்தான், அவன் உண்மை விட்டு பிரிஞ்சு போனான், அவன் உன்னுடைய பணத்தை எல்லாம் என்ன செய்தான், வீணாக்கி போட்டான், இப்போ திரும்பவும் வந்திருக்கிறான். ஸோ இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், சில நேரங்களில் மற்றவருடைய பாவத்தை குறித்து நம்ம சிந்திக்க சிந்திக்க அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை, ஆனால் பாதிப்புகள் நமக்குள்ளாக வரும். அந்த பாதிப்பு என்ன செய்யும்னா, உறவுகளை உடைத்து போடும். இப்போ ஒருவேளை அந்த அந்த சூழ்நிலையில் அவனுக்கு மனசில் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் என்ன செய்திருக்கலாம், தகப்பனே ஏற்றுக்கொண்டார், அதை அவன் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ள என்ன செய்கிறான். பல நேரங்களில் நாமும் கூட அப்படி தான் இருக்கிறோம். ஒரு மூத்த மகனை போல நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களை உடனடியாக குற்றம் சுமத்தவும் குறை கண்டுபிடிக்கவும் அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அதுதான் அந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுக்குறான்னு கேட்டால், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று சொல்லி மூத்த மகனுக்கும் அவங்க என்ன செய்கிறார், அவர் அன்பான அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்பை அவன் என்ன செய்யவில்லை, அவன் நிராகரிக்கின்றான். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த அடுத்தவங்க பாவத்தை அதிகமாக பேசுவதும் தன் பாவத்தை குறித்து அறியாமல் இருப்பதும் அடுத்த ஒரு தவறு. இவன் தன்னுக்குள்ள பாவம் இருப்பதை அவன் என்ன செய்யவில்லை, அதை குறித்து அவனுக்கு உணர்வே இல்லை. அவன் கோவப்படுறான், அவன் தகப்பன் செய்கிறதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் நினைக்கிறான், நான் நல்லவன் தானே. அவன் தன்னை குறித்து என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த 14வது அதிகாரத்தில் 15வது அதிகாரம் 31வது வசனம், 30-31வது வசனம் சொல்றார், அதற்கு தகப்பன், மகனே எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்றாரு. ஆனால் உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, தன்னுடைய பாவத்தை அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நினைக்கிறான், நான் பர்ஃபெக்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் என்று சொல்லுவாங்க, தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிற மக்கள், அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது அல்லது வேதத்தின்படி நான் சரியா தவறா என்று புரிந்து கொள்ள அவர்களுக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. ஆனால் அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்லுவது எப்போதுமே சரிதான் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள், லைக் ஆல்மோஸ்ட் யூதர்கள், அந்த பரிசேயர்கள், இவங்கெல்லாம் எந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா, நாங்கள் சொல்ல தான் கரெக்ட், ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் கற்று தேறினவர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த மூத்த மகன் என்ன செய்கிறான், ஒன்று மற்றவருடைய பாவத்தை அதிகமாய் காரணம் காட்டினால் அவருடைய உறவு அங்கே என்ன செய்யுது, உடைந்து கிடக்கிறது. தன்னுடைய பாவத்தை அறியாமல் அவன் வாழ்கிறான், அதுதான் இன்னொரு மிகப்பெரிய தப்பு. இந்த ரெண்டு காரியமே என்ன செய்கிறது, உறவுகளை சிதைத்து விடுகிறது அல்லது உறவுகளை அழித்து விடுகிறது என்று நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இந்த பூமியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தகப்பனுடைய குணம். இந்த மூணு ஓமைகளிலும் அங்கே தகப்பனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அங்கே நம்ம சொல்லப்படுது. முதல் பூமையில பாக்குறோம், த ஃபாதர் சீக்ஸ் தட் விச் இஸ் லாஸ்ட், காணாமற் போனதை தேடி அவர் போகிறார். நம்ம பார்க்குறோம் 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாமல் போச்சு, அந்த ஆடு வரும் என்று காத்திருக்கவில்லை, ஆனால் ஆட்டை தேடி போகிறார். ரெண்டாவது ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோம், காணாமற் போன காசு இல்லை, த ஃபாதர் வேல்யூஸ் தட் விச் இஸ் லாஸ்ட், காணாமல் போன காசு அது ஒரு விலையேற பெற்றது என்று என்ன செய்கிறார் உணர்ந்து, அந்த பெண் என்ன செய்கிறாள், தன் வீட்டை பெருக்கி அதை என்ன செய்கிறாள், தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் இந்த மூணாவது ஓமையில் பார்த்தீங்கன்னா, த ஃபாதர் லாங்ஸ் ஃபார் விச் இஸ் லாஸ்ட், தகப்பன் மகனை தேடி போகவில்லை, ஆனால் மகனுடைய வருகைக்காக தகப்பன் காத்திருக்கார். இப்போ நம்ம கேட்கலாம், ஆடு காணாமல் போனப்போ தேடி போனார், காசு காணாமல் போனப்போ வீட்டை பெருக்கி அங்கே தேடினாங்க, ஆனால் மகன் காணாமல் போன போது தகப்பன் வெளியே போகவில்லை. இது எதை காண்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒரு சுயமாக நம்மை சிந்திக்கவும் சுயமாக செயல்படுவதற்குரிய தன்மை கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை ஒரு மிருகத்தை காற்று நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனால் ஆடு காணாமல் போன போது தேடினார், ஆனால் அதை மகன் காணாமல் போன பிறகு என்ன செய்யலாம், தேடி போகல, மகனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கடவுளை அறியாதவர்களை தேடுகிறார், ஏன்னா இன்னும் அவங்க என்ன செய்யலை, கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, தேடுகிறார். ஒருவர் கடவுளை அறிந்தவன் தூரமாக போகும்போது கடவுள் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். அந்த லாங்கிங், என்னைக்காவது வருவான் என் மகன். என்ன நம்ம இப்போ என்ன நிலையில் இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடவுளை அறிந்து கொண்டோம். கடவுளை அறியாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோன்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் லைக் அன் அனிமல், நமக்கு என்ன தெரியாது, ஆண்டவரை குறித்து எதுவுமே தெரியாது. அவர் தேடி வந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தோம். இப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், சில காலங்கள் ஆண்டவரோடு வாழ்கிறான், அப்புறம் அவன் பிரிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப துன்மார்க்கமாக தூரம் போயிட்டா, ஆண்டவர் அவனை என்ன செய்ய மாட்டார், தேடி வர மாட்டார், மாறாக அவன் வருகைக்காக காத்திருப்பார். அதுதான் இந்த பூமையில் நம்ம கண்டுகொள்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சகோதரர்கள் அங்கே இருந்தாங்க, தகப்பனோடு இருந்த ரெண்டு சகோதரர் பார்த்தீங்கன்னா, ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போய் பாவம் செய்கிறான், ஒரு வீட்டுக்குள்ளேயே பாவம் செய்கிறான். மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவனுடைய குணங்கள்லாம் என்ன செய்யலை, மாறவே இல்லை. ஒருவன் தகப்பனோடு தூரமாக போனால் எல்லாத்தையும் பாவம் செய்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தூரத்தில் காணாமல் போயிருக்கிறான், அடுத்தவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே காணாமல் போயிருக்கான். ஒருவேளை தகப்பனோடு அவன் இருந்தாலும் தகப்பனுக்கு அவன் எப்படி தான் இருக்கிறான், தூரமாக தான் நிற்கிறான். இப்போ தூரமாக போனவன் வந்து வீட்டுள்ள வந்து என்ன செய்தான், தகப்பனை கட்டி பிடித்து தகப்பன இடத்துல மன்னிப்பை கேட்குறான், தகப்பனும் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது முடித்த அவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டால், திரும்பவும் சேர்த்து கொள்ளப்படுகிறார். இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கணுன்னா, ஒன்ஸ் இன் அகேன்ஸ்ட் த ஃப்ளஷ், ஒருத்தர் சரீரத்துக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்தான். மூத்த மகன் எப்படி பாவம் செய்கிறான்னா, அதர்ஸ் இன் அகேன்ஸ்ட், அங்கே அவனுடைய ஸ்பிரிட், அவன் ஆவியில் அவன் என்ன செய்கிறான், அவன் பாவம் செய்கிறான். ஏன்னா இவன் இளைய மகன் என்ன செய்தான், வெளியே போனால் சரீர பிரகாரமாக தான் அவன் என்ன செய்தான், பாவத்தில் விழுந்து கிடந்தான். இவன் எப்படி இருக்கான்னு கேட்டால், இவன் சிந்தனையில் அல்லது இவனுடைய ஆவியில் இவன் பாவத்தோடு வாழ்கிறான். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களாகிட்டோம், நமக்கு எல்லாம் ஆண்டவருடைய நண்பு தெரியும், ஆனால் சில நேரங்களில் நம்மளும் மூத்த மகனை போல என்ன செய்கிறோம், நம்ம ஆவியில் பாவம் செய்கிறோம். உலக பிரகாரமான மனிதன் சரீர பிரகாரமாய் பாவம் செய்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நமக்குள்ளாக என்ன செய்ய, எப்படிப்பட்ட பாவம், சில வைராக்கியங்கள், சில விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், சில மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி இது நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் இது மாறாத என்று நம்ம நினைக்கிறோம். அடுத்தது பார்க்குறேன்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா, ஒருவன் தன்னிலையை உணர்ந்து கொண்டான், மூத்த மகன் தன்னிலையை உணரவே இல்லை. அதனால தான் அப்பா வந்து கூப்பிடும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ தன்னிலையை உணர்ந்து கொண்டவன் தகப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், தன்னிலையை உணர தவறினவன் கோபத்தோடையே அவன் என்ன செய்கிறான், தூரத்தில் நிற்கிறான். ஸோ ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறான்னு கேட்டீங்கன்னா, நம் நிலையை நம்ம உணரும் பொழுது நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம், புதிய உறவுக்குள் வருகிறோம். நம்ம தேவனு கூட இருந்து கொண்டே நம் நிலையை நம்ம உணராமல் இருக்கும் பொழுது, நம்ம ஒருவேளை கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கடவுளுக்கு நமக்கும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறோம். அதுதான் அந்த தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க, நல்ல தாமரை பூக்குள்ள என்ன இருக்குமா, தேன் இருக்குமா, தேனுக்கு பக்கத்திலே ஒரு ஃப்ராக் இருக்கும், ஆனால் அந்த ஃப்ராக் ஒரு நாள் தேனை என்ன செய்யாது, குடிக்காது. தூரத்துலேருந்து ஒரு தேனி வரும், அணிபி வரும், கரெக்டாக என்ன பண்ணும், அந்த தேனை மாத்திரம் குடிச்சிட்டு போகுமா. அப்போ தவளை கேட்குமா, டெய்லி நீ இவ்வளோ தூரத்துல இருந்து வரையே நீ என்ன பண்ணுறன்னு கேட்குமா. அப்போ அந்த தேனி சொல்லுமா, நான் என்ன பண்ணேன், தேன் குடித்தேன். அடுத்து தேனி கேட்குமா அந்த ஃப்ராக் கிட்ட, நீ என்னைக்கா தேன் குடிச்சிருக்கியான்னு. அது சொல்லுமா, இந்த இந்த குளம் எந்து, இந்த தாமரப்பூ எந்து, இது நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நிறைய பேர் இருக்கும். கடவுளுக்கு இப்போ வேதம் இருக்குது, துரிச்சபை இருக்குது, கடவுளுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, ஆனால் கடவுளுடைய தன்மைகளை அறியவே மாட்டார்கள். ஆனால் இந்த மூத்த மகனும் அப்படி தான். அவன் ஒருவேளை தகப்பனோடு இருந்தாலும் தகப்பனுடைய எல்லாவற்றையும் அனுப்பல. அதான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்கிறாரு. அவனால் என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸோ ஒன் ரெகக்னைஸ்ட் இஸ் ஃபால்ட், அனதர் ஒன் ஹீ குட் நாட் ரெகக்னைஸ், அதை அவன் அறியவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சம்பவத்தில் நம்ம அடுத்து மிக முக்கியமாக பார்க்கணும்னா, ஹவ் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்முடைய உறவுகள் தேவனோடு கூட எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இந்த கெட்டகுமார் வாழ்க்கையில் முதல் காரியம் என்ன நடந்துன்னு கேட்டால், ஃபஸ்ட் திங் ஹி ரிமெம்பர், எதை நினைச்சான்னு கேட்டால், அப்பா அவர் நினைச்சு பார்க்குறான். சரி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனை நினைக்க வேண்டும். எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அவருடைய தன்மைகள், அவர் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், முதலாவது சிந்திக்க மறந்துவிடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை திறந்துட்டு உட்காரும் போது முதல்ல நம்ம எதை வி ஹாவ் டு ரிமெம்பர்னா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹாவ் டு ரிமெம்பர். ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்த தேவனை வி ஹாவ் டு ரிமெம்பர். அது மாத்திரமல்ல, வி ஹாவ் டு ரிட்டர்ன். அந்த எந்த நிலையில் இருந்து நம்ம தூரமாக இருக்கிறோம் கண்டு அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், வி ஹாவ் டு ரிட்டர்ன், மேக் அ டிக்ளரேஷன், ஐ வில் கோ ஹோம். அவன் கெட்டகுமாரன் சொல்றான், நான் திரும்ப என்ன செய்வேன், எங்கள் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். ஒருவேளை அந்த பன்றிக்கு போடுற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கலன்னு போது அவன் மனசு ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. அப்போ யோசிக்கிறான், என் தகப்பன வீட்டில் எவ்வளோ மக்கள் வயிறார சாப்பிட்றாங்க. அப்போ ஹி மேட் அ டிசிஷன் தட் ஹி வாண்டட் டு ரிட்டர்ன். அதோடு வரல, வந்தது முதல்ல அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பனை பார்த்து நான் என்ன கேட்பேன், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று நான் என்ன என்ன செய்வேன், ரிப்பன்ட் பண்ணுவேன். ஒரு மனம் திரும்புதல் தேவை. ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் இந்த மூன்று நிலைகளில் தான் ஒரு மனிதன் திரும்பவும் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறான். ஃபஸ்ட்டு ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு இருப்பதற்கு தீர்மானம் செய்ய வேண்டும். மூன்றாவது காரியம், பாவத்தை அறிக்கை செய்யணும். ஸோ ஒருவேளை பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் இல்லை, பாவம் பாவமே, அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் என்பது என்ன கேட்டால், சுருக்கமாக சொல்ல போனால் கட்டளையை மீறுவதே பாவம், ஜஸ்ட் பிரேக்கிங் அ கமாண்ட்மெண்ட், தட் சின், அவ்வளோதான். எந்த ஒரு இதானாலும் சரி அது பாவம். எனவே நம்ம என்ன செய்யணும், வி ஹாவ் டு, அது இந்த காரியத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் கேட்டீங்கன்னா, வி ஹாவ் டு ஃபஸ்ட் ரிமெம்பர் அண்ட் வி ஹாவ் டு ரிட்டர்ன் அண்ட் வி ஹாவ் டு ரிப்பன். அப்போ தான் என்ன நடக்குன்னு கேட்டினா, சின் இஸ் என்ன செய்கிறது, உறவுகளை உடைக்கிறது. மனம் திரும்புதல் உறவுகளை பலப்படுத்துது. இப்போ என்னாச்சு, தகப்பன் திரும்ப அவனை என்ன செய்தார், அவன் கேட்குறான், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று கதறுகிறான். அப்பா உடனே என்ன செய்கிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே தகப்பனுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். சொன்னால் முதல் காரியம், அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் என்ன செய்தார், அவனை பார்த்தார். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தகப்பனுக்கு மகனை பார்த்தவுடன் ஒரு என்ன செய்யறது பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது 19 வசனம், 19 இனி உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு பார்த்தனால ஒரு வேலைக்குரிய ஒரு என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் சொல்கிறான். எழுந்து புறப்பட்டு தகப்பனுக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனை தகப்பன் அவனை கண்டு, தூரத்தில் இருக்கும்போதே தகப்பனுடைய கண்கள். அப்போது தகப்பன் என்ன என்ன செய்திருப்பார், ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வாட்டி வந்து எட்டி பார்த்துருப்பார். ஒருவேளை என் மகன் எங்கேயாவது தூரத்தில் நிற்கிறான்னு நைட் நேரத்தில் வந்து என்ன செய்திருப்பார், எட்டி பார்த்துருப்பார். மகன் ஒருவேளை இந்த இரவில் வந்துட மாட்டானா அல்லது இந்த பகலில் வந்துட மாட்டானான்னு சொல்லி தகப்பன் அங்கே என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். பார்த்ததும் தகப்பன் என்ன செய்தாராம் பாருங்க, அவனை தூரத்திலே கண்டு தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. தகப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய நிலை அடுத்த நிலைக்கு வந்துருச்சு. இப்போ ஓடுறாரு மகனை பார்த்ததும், மகன் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, மகன் இன்னும் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் தகப்பன் என்ன செய்கிறார், ஓடுகிறார். ஓடி அவனை கழுத்தை கட்டி கொள்ளுகிறார், அவனை முத்தம் எடுக்கிறார். ஸோ இது எதை காண்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிற எல்லாரையுமே தேவன் என்ன செய்கிறார், எப்போதும் ஆவலோடு என்ன செய்கிறார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னே போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அடுத்து நம்மளை விட பல மடங்கு அவர் என்ன செய்கிறார், நம்மை தேடி வருகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே God is not afraid to show his affection. ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறார். அவருடைய அன்பை வெளியே காண்பிப்பதற்கு அவர் என்ன செய்யலை, கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. யார் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நிறைவாகத்தான் இருக்கும். அவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டு திரும்பி வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அவன் தூரம் போயிட்டு வந்தாலும் சரி, அவருடைய அன்பு எப்படி பாருங்க, முழு அன்பு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவன் சொல்றான், இப்போ அவன் தகப்பனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அவருடைய அவர் எப்படி செய்கிறார் பாருங்க, அவர் சில காரியம் சொல்றாரு. God declares affection, God declares our true identity with brand new coat. அப்படின்னா தகப்பன் மகனை எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, அவன் வந்து சொல்கிறான் என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுன்னு. அப்போ அவனை வேலைக்காரனாக இல்லை, நீ என்னுடைய மகனாக தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு புதிய ஆடையை போட்டு, ஆடை என்பது மனிதனுடைய ஐடென்டிட்டி, ஒரு ஆடை வந்து எப்படி ஒருவர் ஒருவருடைய நிலையை காண்பிக்கிறதோ, அப்போ அங்கே உடனே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய ஆடையை கொடுக்குறார். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை கற்றுக்கொள்ளணும் கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், மகிமையின் ஆடையை தந்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவ உங்கள் முகத்தை பார்த்ததுமே நிறைய கிறிஸ்தவங்களை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எதனால அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த விசேஷித்த அந்த தன்மை, அது எதை காண்பிக்கணும்னா, நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்லது ஆண்டவருக்கு உரியவன். இப்போ தகப்பன் என்ன செய்கிறார், அப்படி அவனுக்கு ஒரு புதிய ஆடையை, அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு பெரிய பார்ட்டியை கால் பண்ணார், எல்லாரையும் அழைக்கிறார். எங்கள் வீட்டு சந்தோஷம் என் வீட்டோட நின்றக்கூடாது, இன்னும் நிறைய இருக்கு. அதனால தான் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் எங்கே சந்தோஷம் உண்டாகும், பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அதில் தகப்பனுடைய நிலையை நம்ம இருந்து நம்ம யோசிப்போம். சொன்னால் தகப்பன் இந்த இடத்துல என்ன நிலைக்கு வராருன்னா, என் மகனை நான் என்ன செய்தேன், பெற்றுக்கொண்டேன் என்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அவனுக்கும் அந்த மகிழ்ச்சியை நிறைவாக காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறாருன்னா, அந்த பார்ட்டி எல்லாரும் வாங்க என்னோட கூட என்ன செய்யுங்க, மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களை அங்கே மகனோடு கூட அந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓமையினுடைய மெயின் சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புதல். ஒரு மனிதன் என்ன செய்கிறான், மனம் திரும்பி அவன் என்ன செய்கிறான், தகப்பனை விட்டு தூரம் போய் திரும்ப வருகிறான். அதுதான் இந்த சம்பவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த ரிப்பண்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவனுடைய கடினமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்துக்கு நேராக போயிருந்தது. அவனுக்கு என்ன இல்லை, அடிப்படையில் சாப்பிடவே ஒன்றும் இல்லை. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மனிதன் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகுவான், ஆல்மோஸ்ட் ஹி வில் டை. அப்போது மரணம்தான் அவன் வாழ்க்கையினுடைய கடைசி, இனி வாழ்க்கையே இல்லை என்கிற நிலையில் தான் அவன் என்ன செய்தான், வாழ்ந்தான். அதை உணர்றான். அப்போ தான் அவனுக்கு இந்த எண்ணம் வருது, இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்தால் என்ன ஆகும், ஒன்றுமே இல்லாமல் சாக போகிறேன். அதுக்கு முன்னே நான் என்ன செய்யணும், இந்த பசியினால் நான் என்ன செய்வது, மரிப்பதை காட்டிலும் என் தகப்பு வீட்டு வேலைக்காரனாக போனாலாவது என்ன செய்யலாம், சாப்பாடு சாப்பிட்டு பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறான். ஒருவேளை அவன் தான் பாவம் செய்தேன் என்பதையும் உணர்கின்றான். எங்கள் அப்பா விட்டு நான் வந்திருக்கக்கூடாது, திரும்ப என்ன செய்கிறான், அதை உணர்ந்தவுடன் திரும்ப போக உடனடியாக முயற்சி எடுக்கிறான். இன்றைக்கே கிளம்பிடணும், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் இனி செல்லாது என்று அவன் உணர்கிறான். நீ நிறைய நேரங்களில் மனிதன் பாவம் செய்து கடவுள்கிட்ட வருவதற்கு என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்களாம் இன்னொரு 5 வருஷம் கழித்து நாங்கள் ஆண்டுகளை தேடிக்கிறோம், இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கழித்து. பட் ஆனால் லிட்ரலாக சொல்லப்போனால், த பிளேஸ் வேர் வி ஆர், நம்ம இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டதுன்னா, கடவுள் இல்லாத இடம் வந்து மரணத்தை நோக்கி பிரயாணம் வேகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கெட்டகுமார் என்ன பண்ணால், உடனடியாக ஒரு தீர்மானம் பண்ணால் உடனே என்ன செய்கிறான், தகப்பனை தேடி அவன் வந்து விட்டான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காலங்கள் நம்ம தேவனை விட்டு தூரம் போனால் முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உடனடியாக தேவ சமூகத்திற்கு ஓடி வர வேண்டும். வி ஷுட் நெவர் வெயிட் ஃபார் நல்ல நாள் வரும், இன்னைக்கு இந்த பண்டிகைக்கு வரும், அடுத்த பண்டிகைக்கு வரும் அப்படி நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால், வி வில் லாஸ், நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், ஒரு நாள் இழந்து விடுவோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான், உடனடியாக முதல்ல என்ன செய்கிறான், அந்த வாழ்க்கை சூழ்நிலையை அவன் என்ன செய்கிறான், உணர்ந்து கொள்கிறான். அப்போ தான் இருக்கிற இடத்தை அவன் புரிந்து கொண்டான். ரெண்டாவது காரியம் என்ன செய்தான் கேட்டால், தீர்மானம் பண்ணினான். எப்படிப்பட்ட தீர்மானம், தன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு திரும்ப தகப்பன வந்து பாவ அறிக்கை செய்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் அவனுக்குள் வந்தது. அது மாத்திரமல்ல, உடனடியாக முடிவெடுத்து என்ன செய்தான், ரிட்டர்ன், திரும்பினான். அவன் இவ்வளவு காலம் ஓடின வாழ்க்கைக்கு இப்போ நேர் ஆப்போசிட். அப்போ என்ன பாவமான வாழ்க்கை இருந்ததோ அந்த பாவத்தை விட்டு என்ன செய்கிறான், திரும்ப வருகிறான். முதல் காரியம் முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுறான், அதாவது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், இப்போ நான் எங்கள் அப்பாவை போய் பார்த்தா எப்படி இருக்கும் என்று சிந்தித்தான். ரெண்டாவது தீர்மானம் பண்ணால், மூணாவது ரிட்டர்ன் ஆனால், அந்த திரும்பி வரும்போது அங்கே வருகிறான், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ டேர்ன்ட் இஸ் ஃபேஸ் டு ஃபாதர்ஸ் ஹவுஸ், தகப்பன் வீட்டை நோக்கி தன் முகத்தை திருப்பினான். இனி எங்கேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், நிற்கவே மாட்டேன், ஆன் த வேல எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ஐ வில் நெவர் ஸ்டாப் அன்டில் ஐ ரீச் ஹோம். என் தகப்பன் வீட்டு வாசலில் கால் வைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எங்கேயுமே நிற்க மாட்டேன்ட்டு அவன் என்ன செய்கிறான், வேகமாய் வருகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே என்ன நடக்குன்னு கேட்டால், ரெஸ்டோரேஷன். அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் அவன் என்ன செய்கிறான், நாலு காரியம் அவனுக்கு நடக்குது. என்னென்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, முதலாவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஹி வாஸ் ஃபர்கிவன். அவனுக்கு இனி அவனுக்கு அந்த அவனுடைய கடந்த காலத்தை குறித்து அவனுக்கு என்ன இல்லை, பயமே இல்லை. ஏனென்றால் தகப்பன் அவனை என்ன செய்கிறார், அவனை ஏற்றுக்கொண்டவுடன் பாவத்தை மன்னிக்கிறான். மூணாவது ரெண்டாவது காரியம் என்ன நடக்குனா, ஒரு வேலைக்காரனாக அல்ல மகனாகவே மாற்றப்படுகிறான். இவன் எதிர்பார்த்தது என்ன, ஒரு வேலைக்காரனுக்குரிய ஸ்தானம் கிடைச்சா போதும்னு சொல்லி தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்மளை வேலைக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. மகனாகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நீ இருந்தாயோ அதே நிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் போட்டிருந்த ஆடை உயர்ந்த ஆடை, உயர்ந்த ஒரு ஆடை அவனுக்கு அணிவிக்கப்பட்டது. அப்போ இன்னொரு மகிழ்ச்சி, ஏன்னா அவனுக்கு அவன் போட்டிருந்த பழைய ஆடை, அது எவ்வளவு காலம் போட்டிருந்தது இல்லை, அதையெல்லாம் மாற்றி அமைத்து புதிய ஆடு. அது மாத்திரமல்ல, அப்பா டிக்ளேர் பண்ணுறாரு, ஒரு அறிக்கை வருது. என்ன சொல்கிறாரு, என் மகன் இருந்தால் அவன் செத்தான், இப்போது உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி தகப்பன் அறிக்கை செய்கிறார். ஸோ எப்போல்லாம் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வருகிறானோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்கள் குறித்து ஈ டிக்ளேர் சாட்சி, இது அப்பா சொல்கிற சாட்சி. எல்லாருக்கும் முன்ன நின்று அப்பா சொல்கிறாரு, என் மகன் காணாமல் போனால் இப்போ வந்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தில் கடைசி என்ன நடக்குது, தெர் வாஸ் அ கிரேட் பார்ட்டி, ரிஜாய்ஸிங் நடக்கு. என்ன நடக்குது, கிரேட் ரிஜாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே உச்சக்கட்ட மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னு கேட்டால், மகன் இவ்வளவு காலம் அனுபவித்திராத ஒரு மகிழ்ச்சியை அங்கே அனுபவிக்கிறான். எனது மனம் திரும்புதல் மகிழ்ச்சியில் நமக்கு என்ன செய்கிறது, வழி நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்பும் பொழுது நாம் சந்தோஷப்படுறோம், தேவன் சந்தோஷப்படுறாரு, பரலோகம் சந்தோஷப்படுகிறது, தேவ ஜனங்கள் எல்லாருமே மகிழ்கிறார்கள். ஸோ மனம் திரும்புவது ஒன்று மாத்திரம்தான் முழு சந்தோஷத்தை உருவாக்குறது. இன்னைக்கு பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆனால் பாவத்தின் சந்தோஷம் எப்படிப்பட்டது, அது கொஞ்ச நேரம், அந்த நேரம் கடந்தவுடன் அந்த சந்தோஷம் என்ன செய்யும், காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும் பொழுது சந்தோஷம் எங்கெல்லாம் ஏற்படுதுன்னு கேட்டால், தனி மனித வாழ்க்கையில், அவருடைய வீட்டில், ஆண்டவருடைய சமூகத்தில், எல்லா தேவ ஜனங்கள் மத்தியிலும் சந்தோஷம் உருவாகிறது, அங்கே உண்டாகிறது. எனவே தான் நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தில் அவன் திரும்ப என்ன செய்கிறான், தெர் வாஸ் அ ரிஜாய்ஸ், அந்த வீட்டில் இழந்து போன ஒரு இன்பம் அந்த நாளில் திரும்பவும் வந்தது. ஒரு மனிதன் திரும்ப வந்த பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இந்த கெட்டகுமார சம்பவத்தில் நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம் வாழ்க்கை நிலையை உணரணும். இன்கேஸ் நம்ம தூரத்தில் இருந்தோன்னா உடனே தீர்மானம் பண்ணணும், தென் வி ஹாவ் டு ரிட்டர்ன். உடனடியாக நம்ம என்ன செய்யணும், திரும்ப வரணும். அது மாத்திரமல்ல, உடைந்த உறவுகளை திரும்ப என்ன செய்யணும், வி ஹாவ் டு ரெஸ்டோர், திரும்ப பெற்றுக்கொள்ளணும். தென் தகப்பனோடு இணைந்து வி ஹாவ் டு ரிஜாய்ஸ், ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிப்பதில், ஜபம் பண்ணுவதில், திருச்சபை ஐக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏனென்றால் அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை நாமும் பெற்று தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.